அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக உடல் பருமன் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று கோயம்புத்தூர் RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையின் உதவி பேராசிரியர் ஜோ சார்லி பிரியா அவர்கள் உடல் பருமனை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்ச் 4 உலக உடற்பருமன் தினம். இன்னைக்கு உடற்பருமன் அப்படிங்கிறது பரவலா இன்னைக்கு எல்லா இடங்களையும் பார்க்கப்படுது. அதை குறித்துதான் இன்னைக்கு நம்ம நேர்காணல பேச இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள்ல நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்கம்மா.
வணக்கம், என் பெயர் சார்லி பிரியா. நான் RVS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறையில உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன்.
அம்மா, நான் சொன்னது போல இன்னைக்கு உடற்பருமன் அப்படிங்கறது பருமனா இருக்குது, உடல் குண்டா இருக்குது, ஒல்லியா இருக்கணும் அப்படின்னு எங்க சந்திச்சாலும் ஒரு சமூக வலைதளங்களா இருக்கட்டும், ஒரு 4 நண்பர்கள் சந்திக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் இதை பத்தி தான் பேச்சு நிறைய போயிட்டே இருக்குது. முதல்ல உடற்பருமன் அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்மளுடைய பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய அளவுல கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா, இது இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே பொதுவா சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இந்த உடல் பருமன் வந்து இருக்குது. உடல் பருமன் என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல அளவுக்கு அதிகமாக தங்கக்கூடிய கொழுப்பு, நம்ம அடிப்போஸ் டிஷ்யூஸ் சொல்லுவோம் நம்ம பாடியில, அங்க போய் ஸ்டோர் ஆகிற அந்த ஃபேட்டை தான் வந்து ஒபீஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த உடல் பருமன் தினம் ஏன் இன்னைக்கு வந்து நம்ம அனுசரிக்கிறோம், இதுக்கு ஏன் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆய்வின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 2.3 பில்லியன் அளவு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த ஒபிசிட்டினாலையும் ஓவர் வெயிட்னாலையும். அதுல வந்து முக்கியமா பாதிக்கப்படுறது பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலைமை இப்படியே நீடித்தால் இந்த 2025 முடிவதற்குள்ள இது வந்து 2.7 பில்லியன் ஆக உயரும் அப்படிங்கிற ஆய்வு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. சரிங்களா, சோ இதுல வந்து நம்ம மெயினா எதுக்காக வந்து இந்த உலக உடல் பருமன் தினம் வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து இதனுடைய குறிக்கோள் என்ன, இப்ப ஒவ்வொரு விஷயம் எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. இந்த உடல் பருமன் தினத்தை வந்து ஏன் நம்ம வருஷம் தோறும் வந்து நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா, முதல்படியா அவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இந்த உடல் பருமன்னா என்ன, ஏன்னா இதை குறித்து நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா எப்படி நம்ம பயந்துட்டு இருந்தோமோ அதே அளவுக்கான பயம் வந்து இப்ப மக்களிடத்துல வந்து அதிகப்படியா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம இதுல வந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வு வந்து நம்ம மக்களிடத்துல வந்து ஏற்படுத்தணும். சோ இந்த உடல் பருமன் எதனால வருது, அதற்கான காரணங்கள் என்ன, இதை வந்து எப்படி வந்து நம்ம சரி செய்யலாம். இப்போ உடல் பருமன் வருவதற்கு முன்னாடியும் நம்ம முன்னெச்சரிக்கையா நம்ம அதை தடுக்கலாம். இப்போ ஒருவேளை உடல் பருமன் வந்துருச்சு அப்படின்னா அதை குறிச்சு பயப்பட வேண்டாம். அதுல இருந்து எப்படி நம்ம வெளிவரணும், நம்மளுடைய உணவு பழக்க முறைகள்ல எப்படி மாற்றிக்கணும், அதற்கான உடற்பயிற்சி முறைகள் என்ன நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பொறுத்து இதுல இருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். கண்டிப்பா இது வந்து பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது மூலமா நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து கவர்மெண்ட் மூலமா அந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, இது மூலம் நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க இல்லையா. காலை உணவு திட்டம் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது மக்களுக்கு இன்னமும் அது வந்து பெனிஃபிட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட்டிவ் பப்ளிக். இப்ப வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கம்யூனிட்டியாவும் வந்து நம்ம இப்ப என்ன பண்ணோம், அவேர்னஸ் பண்ணணும். அது வந்து ஒரு கேம்ப் ஃபீல்டு மாதிரியோ ஒரு ஃபீல்ட் விசிட் மாதிரியோ போய் அங்க வந்து இப்ப கிராமப்புற மக்களுக்கு அவங்களுக்கு வந்து இதை பாத்தீங்கன்னா விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா இதுல இருந்து அவங்க வெளிவரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இதை வந்து நம்ம குறைக்க முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, உடல் பருமன் வந்துருச்சுனாலே நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸ் வெயிட் கான்சியஸா இருப்பாங்க, எந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அட்டன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது மூலமா, இந்த வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமா அவங்களை அதுல இருந்து வெளிக்கொண்டு வர முடியும் நம்ம.
அம்மா, இப்ப இந்த உடல் பருமனாவது குறித்து விளக்கமா சொன்னீங்க, இந்த உடல் பருமனாவதற்கு காரணங்கள் என்னென்ன, ஏன் இந்த உடல் பருமன் அடையுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
அதுக்கு முன்னாடி இந்த உடல் பருமன், இப்ப நான் வந்து உடல் பருமனா இருக்கேன் அப்படிங்கறத எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது, இப்ப வந்து நான் நார்மல் ஹெல்தி வெயிட்ல தான் இருக்கேன் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா பார்த்தா அவங்க வந்து ஓவர் வெயிட்டாவும் ஒபீஸாவும் இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப வந்து இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது, எப்படி வந்து நான் உடல் பருமனா இருக்கேனா இல்லையா, இந்த சந்தேகத்தை வந்து நான் எப்படி தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு வழிமுறை தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு மெத்தட் இருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் தான் நிறைய பேர் சொல்லுவோம், நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்ல அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல கேள்விப்பட்டிருப்போம். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கோமா அப்படிங்கறத நம்ம கணக்கிடக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதுக்கு வந்து நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டியது, இது தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹைட்டு வெயிட், நம்மளுடைய வெயிட் வந்து கிலோகிராம்ஸ்ல எடுத்துக்கணும், அதை வந்து நம்மளுடைய ஹைட் மீட்டர் ஸ்கொயர்ல டிவைட் பண்ணோம்னா ஒரு வேல்யூஸ் வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 18.5 வருது அப்படின்னா, உங்களுக்கு வேல்யூஸ் வந்ததுன்னா நீங்க வந்து அண்டர் வெயிட்டா இருக்கீங்க, அது லெஸ் தேன் 18.5, 18.5 கீழே இருந்தா அவங்க வந்து அண்டர் வெயிட்டா இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா. இதே இது வந்து 18.5 இருந்து 24.9 இருந்தது அப்படின்னா நம்ம நார்மலான ஹெல்தி வெயிட்ல இருக்கோம்னு அர்த்தம். இதே 25 இருந்து 29.9 இருந்து அப்படின்னா அது வந்து ஓவர் வெயிட்னு சொல்றோம். இங்கேயே வந்து உடல் பருமன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதே கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 30, அதாவது 30 மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், உடல் பருமன் அப்படின்னு சொல்றோம். இந்த உடல் பருமனுமே வந்து மூணு வகையா பிரிச்சிருக்காங்க, கிரேட் 1 ஒபேசிட்டி, கிரேட் 2 ஒபேசிட்டி, கிரேட் 3 ஒபேசிட்டின்னு சொல்றோம். ஸோ கிரேட் 1ங்கிறது பாத்தீங்கன்னா 30 to 34.9 வரைக்கும் இருக்கும். கிரேட் 2ங்கிறது 35 to 39.9. கிளாஸ் 3 ஒபேசிட்டிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 40, 40 மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிரேட் 3 ஒபேசிட்டின்னு சொல்றோம். இந்த உடல் பருமன் வருவதற்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து காலையில சாப்பிட்றதே இல்லை, நான் சாப்பாடெல்லாம் கம்மி பண்ணிட்டேன், ஆனாலும் வந்து எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் ஆகாது. அது வந்து ஒரு தவறான கருத்து. இது வந்து இது வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் அப்படின்னா ஒண்ணு வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய மரபு வழி பழக்கம். இப்ப நம்ம குடும்பத்துல வந்து இப்ப நம்ம தாத்தா பாட்டி இல்ல வந்து சித்தி சித்தப்பா யாருக்காவது இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஒபேசிட்டி வர்றதுக்கான சான்சஸ் வந்து 50% வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பசி, நான் பசி எடுக்கிறது, அப்புறம் வந்து நம்மளோட டைஜஷன் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புவர் டயட். நம்ம டயட், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப புவரா எடுத்துக்கிறது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அளவுக்கு அதிகமா பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்காம ப்ராசஸ்டு ஃபுட், இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராசஸ் ஃபுட் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, ஃபேட்டி ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஃபுட்ஸு, அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டை வந்து அது கம்மி பண்ணும். இந்த டைஜஷன் எல்லாமே வந்து டிலே ஆகிறதுனால, ஸோ இந்த புவர் டயட் மூலமாக வந்து இந்த ஒபேசிட்டி வரதுக்கான சான்ஸ். அப்போ என்ன இருக்கும், ஸ்லோ மெட்டபாலிசம் கூட நம்ம வந்து அதிகமாக உணவு உட்கொள்றதே இருப்போம், நம்ம அதிகமாக எடுத்து ஓவர் ஈட்டிங் சொல்லுவோம், அப்படி எடுத்துக்கிறதுனாலே வந்து இந்த ஒபேசிட்டி வந்து வருது. இது ஒரு ஃபேக்டர். அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இப்ப அந்த முன்னாள் நம்ம தாத்தா பாட்டி அவங்க சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல நம்ம கேட்டிருப்போம், நம்ம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது, பல மைல் தூரம் நடந்தே தான் போவாங்க, எங்க போறதா இருந்தாலும் வியாபாரம் எது பண்றதாலும் நடந்தே தான் போவாங்க. அதே மாதிரி அம்மிக்கல் ஆட்டுறது, பெண்கள்லாம் வந்து நிறைய வேலை செஞ்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாமே வந்து சிட்டிங் பொசிஷன், இப்ப ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட போர்ஷன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மெட்டபாலிசம் வந்து அங்கே விளக்கு நமக்கு வந்து என்னன்னா நம்ம உடம்புல இருந்து கலோரிஸ் வந்து பேர்ன் அவுட் ஆகாது. ஓகேவா. இது ஒரு ரீசன். இதுல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா. இப்போ சைக்கலாஜிக்கலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது இந்த ஒபிசிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க சொல்லி ரிசர்ச்ல சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இது வந்து ஸோ ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு அதிகமா இருக்குது. இப்ப வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவங்களோட எமோஷனல் ஃபேக்டர்ஸ்னால வந்து இந்த ஒபேசிட்டி வரதுக்கான காரணம். அப்ப என்ன ஆகும், நம்ம எமோஷனல் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம அதிக அளவுல உணவு உட்கொள்கிற வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா. இதுல வந்து ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சரிங்களா. சைக்கலாஜிக்கலாவும் வந்து இது அஃபெக்ட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எதனால வருது, நம்ம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறனாலையோ இல்ல ப்ராசஸ் ஃபுட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறனாலையோ அது நம்மளுடைய ஹார்மோனல் பேலன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது மூலமா என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னா ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு லெவல் கம்மியா இருக்கிறது. அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது ரொம்ப காமனா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், சிறைப்பை நீர்க்கட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னாலையும் வெயிட் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிகேஷன்ஸ். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்மோனல் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க, மெடிகேஷன் சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி ஆன்டி டிப்ரெஷன்ஸ், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய மெடிகேஷன்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்ல வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ்னாலையும் இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இப்ப வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி பெரும்பாலும் எல்லாரும் பண்ணுவாங்க, நம்ம சாப்பிடும் போதுதான் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிடும் போது நம்மளே அறியாமலேயே வந்து உணவு உட்கொள்ளுதல் வந்து அதிகமாயிடும் சரிங்களா, இன்க்ரீஸ்டு கன்சம்ப்ஷன் ஆயிடும். அப்படி இருக்கும்போதும் வந்து ஒபேசிட்டி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சின்ன குழந்தைங்க வந்து சீக்கிரமே சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி வர்றதுக்கான ரீசன் வந்து அதுதான் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் டிப்ரவேஷன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு நாளைக்கு 7-9 மணி நேரம் டீப் ஸ்லீப் பண்ணுவோம். பட் நம்ம வந்து இன்சஃபிஷியன்டா நமக்கு தூக்கம் வந்து பத்தல இல்ல தலைவலி பிரச்சனை ஒரு தலைவலி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் இன்டேக் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். அப்ப கம்மியாகும் போது அவங்க வந்து ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. அது அந்த ரீசன்னாலையும் இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ், ஆசிட் செக்ரேஷன் மூலமாவும் வந்து என்ன ஆகும்னா இந்த உடல் பருமன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
மேடம், இப்ப இந்த உடல் பருமனாவதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது குறித்து விளக்கமா சொன்னீங்க. இந்த உடல் பருமன் அடைறதுனால நம்மளுடைய உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப இந்த உடல் பருமன் எதனால வருதுன்னு சொன்னா இன்க்ரீஸ் ஃபேட் ஸ்டோரேஜ், நம்ம பாடியில நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கொழுப்பு படுகிறதுனாலதான் இந்த ஒபேஸ் கண்டிஷன் வருதுன்னு சொன்னா இல்லையா. ஏன்னா அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட், இந்த ஃபேட் வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய அப்டமன், thighs and lip hips, இந்த மூணு பார்ட்லாம் வந்து இந்த ஃபேட் வந்து போய் ஸ்டோர் ஆகும். அது இல்லாம இப்படி ஸ்டோர் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ் சொல்லுவோம், இதை வந்து அடிபோசைட்ஸ் சொல்லலாம் நம்ம. இதனுடைய சைஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும், ஒபேஸ் கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, சேஞ்சஸ் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிக் சேஞ்சஸ். இப்போ மெட்டபாலிக் சேஞ்சஸ்னா என்ன சொல்லலாம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில் நடக்கூடிய ஃபங்க்ஷன். இப்போ மட்டும் உணவு உட்கொள்றோம், அதுக்கப்புறம் வந்து செரிமானம் நடக்கும், அப்புறம் நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அப்சர்வ் பண்றது, இதெல்லாம் தான் வந்து மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒபீஸா இருந்தாங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இப்போ இன்சுலின் செக்ரேஷன்ஸ்ல வந்து பாதிப்பு ஏற்படும். இப்படி ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இட் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ்ன்னு நமக்கு தெரியும், நீரிழிவு சர்க்கரை நோய், நீரிழிவு நோய்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ட்ரை கிளிசரைட்ஸ். இந்த ட்ரை கிளிசரைட் கொலஸ்ட்ரலோட லெவல் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம பாடியில் வந்துட்டு கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம் நம்ம, ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால். இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதனுடைய அளவை கம்மி பண்ணிட்டு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த ஒபீஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னா சீக்கிரமே வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்துடும், என்ன ஒரு இதுனாலும் சீக்கிரமே வந்து அவங்க அஃபெக்ட் ஆகுவாங்க. அடுத்து மெட்டபாலிக் சேஞ்சஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். இப்போ வந்து மேல் ஃபீமேல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுல வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பெண்கள். ஏன் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் செக்ரேஷன்ஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் சரிங்களா. இப்ப நார்மலா இருக்கிறத விட ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிறத விட ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கும் அவங்களுடைய ஹார்மோன் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு ஏற்படும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பிடைட், அவங்களுடைய பசி, அப்பிடைட் ரெகுலேஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனாலையும் என்ன ப்ராப்ளம் வருது பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி பிசிஓஎஸ், பிசிஓடி இது வந்து பெண்களுக்கு அதிக அளவுல வரும். அடுத்தது இதுலயே வந்து கார்டிசோல் லெவல், கார்டிசோல் ஹார்மோன் லெவல் அதிகமாகிறதுனால நமக்கு இது எப்படி வந்து வரும் மட்டும்தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாதான் இந்த கார்டிசோலோட லெவல்ஸ் வந்து அதிகமாயிருக்கும். சோ அது மூலமாவும் இந்த ஃபேட் அக்குமுலேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும்.
மேடம், இப்ப இந்த உடல் பருமனாவதுனால உடல்ல ஏதாவது நோய்கள் அல்லது பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குதா அப்படின்னா என்னென்ன மாதிரியான நோய்கள் அல்லது பாதிப்புகள் உடல் பருமனாவதுனால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் பருமனால என்னென்ன ரிஸ்க் ஆகுது, என்னென்ன விளைவுகள் எல்லாம் வந்து ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து நம்ம சந்திக்க கூடும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர், இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்ப வந்துட்டு அதே மாதிரி மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒரு மிக்சர் ஆஃப் வந்துட்டு டிசீஸ் கண்டிஷன்ஸ், எப்படின்னா ஹை பிபி, பிளட் பிரஷர் அதிகமா இருந்தது, ஹைப்பர் டென்ஷன் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருந்தாலும், பிளட் சுகர் லெவல் அதிகமா இருந்தாலும், இன்னொன்று வந்து பெல்லி ஃபேட், நம்மளுடைய அப்டமன் ஃபேட் அதிகமா இருந்தாலும், இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து, இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால ப்ராப்பரா வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் அடுத்து வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த எல்டிஎல் ஹெச்டிஎல் சொன்னேன் இல்லையா, இதுல நல்ல கொழுப்பு சேர்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், இதுதான் வந்து நமக்கு அதிகமா இருக்கணும், எல்டிஎல் வந்து கம்மியா இருக்கணும், சரிங்களா. இதான் வந்து ஹெச்டிஎல் தான் குட் கொலஸ்ட்ரால் சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து ஃபேட் அக்குமுலேஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது அது நம்மளுடைய பிளட் ஆர்டரிஸ்ல போயிட்டு என்ன ஆகும்னா அங்கங்க அப்படியே ஸ்டிக் ஆயிடும், ஓகேங்களா. அப்ப என்ன ஆகும்னா நமக்கு அந்த பிளட் ஃபுளோ வந்து அங்க ப்ராப்பரா இருக்காது, அதனால வரக்கூடியதா இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்றோம். இது வந்து எதனால வருதுன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து ஹை பிபினால வருது. ஹை பிபி வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப பழு கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதனால வருது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக், இது வந்து எதனால வருதுன்னா பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் ஃபுளோ வந்து கம்மியாகிறதுனால இந்த ஸ்ட்ரோக் கண்டிஷன் வந்து வருது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், இது மூணு வந்து பாத்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆகக்கூடியது. அடுத்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்னென்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ், ஃபேட் பில்டப் அப்படின்னு சொல்லுவோம். அளவுக்கு அதிகப்படியான கொழுப்பு வந்து நம்மளுடைய லிவர்ல போய் படிவதுனால இதை ஃபேட்டி லிவர் சிரோசிஸ் கூட சொல்லலாம், ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு நம்ம இதை சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பித்தப்பைக்கல், கேல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, இது வரதான சான்சஸ் இருக்கு. அடுத்து ஜிஇஆர்டி, இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வருது அப்படின்னா ஸ்டமக்ல வந்துட்டு ஒரு விதமான ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஆசிட் செக்ரேஷன்ஸ் மூலமா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால வந்து இது ஜிஆர்டி ப்ராப்ளம் வந்துட்டு வருது. இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து வருது. இப்ப பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் மெனபாஸ், அதாவது மாதவிடாய் நிற்கிற காலத்துல பிரஸ்ட் கேன்சர் வேணா சொன்னா இல்லையா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் அதோட லெவல்லாம் மாறும் அப்படின்னு, அதனால இந்த பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி எண்டோமெட்ரியல் கேன்சர், யூட்ரைன் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, இது வந்து பெண்களுக்கு வரக்கூடியது. காமனா பாத்தீங்க அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சர், பான்க்ரியாடிக் கேன்சர், இதெல்லாம் காமனா பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
மேடம், இப்ப இந்த உடற்பருமன் அப்படிங்கிறது கொழுப்புகள் உடல்ல சேருவதனால மட்டுமே ஏற்படக்கூடியதா, இப்ப உணவுப் பொருட்கள்ல கொழுப்புகள் இருக்கு, எவை நல்ல கொழுப்பு எவை கெட்ட கொழுப்பு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க உடல்ல கொழுப்பு சேர்றது மட்டுமே காரணமா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப நான் சொன்ன மாதிரி உடல் பருமங்கிறது அதிக அளவுல கொழுப்பு படுகிறதுன்னு சொன்னேன், பட் இது வந்து ஏறி நிறைய காரணங்களால இருக்கும். நம்ம உடல் ஃபேட் ஐட்டம் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது, நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிக் சேஞ்சஸ்னாலையும் இந்த உடல் பருமன் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு நார்மலா தெரியும், இப்ப வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல வந்துட்டு இப்ப கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஒரு மாவு சத்து, புரதச்சத்து, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம விட்டமின் அண்ட் தாது கூட தவிர அதை விட அதிக அளவுல நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மேஜர் நியூட்ரியன்ஸ், அதாவது இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், இல்லைங்களா, இந்த மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதம், இது மூணு தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு உணவு பொருட்கள், கார்போஹைட்ரேட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உணவு உட்கொண்டதுக்கு அப்புறம் அது செரிமானம் ஆகும் இல்லையா, செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லிவர்ல போயிட்டு எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா கிளைகோஜன் அப்படிங்கிற ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆகுது, சரிங்களா. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து எடுத்துக்கிறது, அதனால தான் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம லெஸ்ஸா எடுத்துக்கணும், கம்மியா எடுத்துக்கணும் சொல்றதுக்கு ரீசன் அதான். என்ன காரணம் அப்படின்னா இப்ப வந்து இந்த மாவுச்சத்துக்கிறதுனால சீக்கிரமா வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகிடும், சீக்கிரம் சாலிபிள் டைஜஸ்ட் ஆகும் ஆகிடும், அப்ப வந்து நமக்கு சீக்கிரம் பசி எடுக்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அதிகமா நம்ம உணவு எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஓகேவா, அது ஒரு ரீசன். அடுத்து வந்து புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அமினோ ஆசிட்ங்கிற ஃபார்ம்ல தான் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா லிபிட்ஸ், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த ஃபார்ம்ல தான் நமக்கு வந்து எனர்ஜி ப்ரொவைட் ஆகுது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லெவலுக்கு மேல வந்து நீ கலோரி கன்சம்ஷன், கலோரிங்கிறது என்னன்னா நம்ம எடுத்துக்கூடிய எனர்ஜி லெவல், எனர்ஜி லெவல் வந்து நீங்க கலோரிஸ் அதிகமா இருக்கிற உணவை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகும் நமக்கு, ஓகேவா. அந்த கிளைகோஜனாவோ இதான் வந்து ஸ்டோர் ஆகாம ஃபேட்டா வந்து நம்ம பாடியில வந்து ஸ்டோர் ஆகும். நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய அப்டமன்ல, அப்புறம் வந்து தைஸ் ஏரியால, ஹிப்ஸ்ல, நம்ம இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அதிகப்படியா போய் தங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம், இது ஒரு ரீசன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் இருக்கும்போது நம்ம ஹை ஃபேட் ஃபுட் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாகும். அதாவது நமக்கு செலவிடக்கூடிய எனர்ஜி லெவல், இப்ப நம்ம எந்த அளவுக்கு கலோரிஸ் வந்து கன்சியூம் பண்றோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம கலோரிஸ் வந்து பேர்ன் அவுட் பண்ணணும், வெளியேற்றணும். அப்படி இல்லாம இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஃபேட்டி ஃபுட்ஸ், இப்ப ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு சிப்ஸ் பேக்கெட் உள்ள ஒரு லேஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து செட்டைட்டி, அதாவது ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் சொல்லுவோம் நம்ம, அந்த ஃபுல்னஸ் வந்து சீக்கிரம் வராது. அப்ப என்ன செய்வோம், நம்ம டிவி பார்த்துக்கிட்டே சிப்ஸ் சாப்பிடுறது லேஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் வந்து ஓவரா தான் எடுத்துக்கணுமே தவிர அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம பாடியில இருந்து அந்த தேவையான கலோரிஸ் வந்து பர்ன் அவுட் ஆகாது, இது ஒரு ரீசன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது போல நம்ம எடுத்துக்கூடிய நம்மளுடைய ஃபுட் பேட்டர்ன் தான் வந்து மெனி ரீசன்ஸ். தென் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் இது வந்து இந்த உடல் பருமன் வந்து அதிகமா இருக்கும் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால. அப்புறம் வந்து மெட்டபாலிக் ரேட் வேரியன்ஸ், இந்த மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து எல்லா வேலையும் நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாடி வந்து பாத்துட்டு இருக்கோம், நம்ம பாடி ஃப்ளூயிட்ல இருந்து எல்லாம் நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்ப என்னன்னா இட் டைம்ல இப்ப வந்து அது வந்து பேசல் கண்டிஷன், பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம ரெஸ்டிங் கண்டிஷன், இப்ப நம்ம ஸ்லீப்பிங் அவர்ஸ்ல இருக்கும் போதும் நமக்கு எனர்ஜி தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நம்ம தான் வந்து ஸ்லீப் கண்டிஷன் இருக்குமே தவிர ஸோ பாடி அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஹார்ட் சர்க்குலேஷன், பிளட் பம்ப் பண்ணுறது, தென் லிவர், கிட்னி அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து எனர்ஜி தேவைப்படும். அப்போ அந்த பேசல் கண்டிஷனில் எவ்வளோ எனர்ஜி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தும், அதுக்கு அந்த மெட்டபாலிக் வேரியேஷன்ஸை பொறுத்தும் இந்த உடல் பருமன் வருவதற்கான காரணங்கள்.
இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட், அதாவது எண்ணெயில் பொறித்த எண்ணெயில் வறுத்த உணவுகளை வந்து அதிகமாக விரும்பி உட்கொள்வாங்க. ஒரு சில பேர் பார்க்கும்போது எண்ணெயில பொறித்த உணவுகளை நிறைய சாப்பிடாதீங்க, எண்ணெயில பொறித்த உணவுகள் தான் உடற்பருமனை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெயில பொறித்த உணவுகளை அதிகமா உட்கொள்வதனால உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்காங்கம்மா?
கண்டிப்பா அதிகமா இருக்கு. இந்த ரீசன் நான் சொன்ன மாதிரி இந்த கலோரிஸ் சொல்றேன் இல்லையா, அந்த கலோரிஸ் அளவுக்கு அதிகமா, கலோரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், தென் ப்ராசஸ் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல வந்து கலோரிஸ் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி சால்ட் அண்ட் சுகர் இது வந்து அதிகமா ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு நார்மலா கிடைக்கிற ஃபைபர் ப்ரோட்டீன் கூட கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து இன்ஹிபிட் நம்ம வந்து அது வந்து தடுத்துடும் சரிங்களா. ஸோ அப்போ வந்து ஆயில் குடிச்சு எடுத்துக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி சீக்கிரமே வந்து நம்ம வயிறு ஃபில் ஆகாது, நம்ம வயிறு ஃபில் ஆகாத நம்ம சாப்பிட்றதை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்ஸ் ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய நிறைய மசாலாஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து என்ன பண்ணோம்னா ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் வந்து சீக்கிரம் கொடுக்காது, நம்ம இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நம்ம இருப்போமே தவிர அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, இது ஒரு ரீசன். அப்புறம் வந்து இப்படி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம வந்து இப்ப பழங்கள் காய்கறிகள் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறதுனால சால்ட்டோ பிக்கலோ எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃபேட் ஸ்டோரேஜோட அந்த ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிடும், இன்க்ரீஸ் ஆகிறதும் சேமே தவிர ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சரிங்களா.
ஆமா, இப்ப அதே போல இன்னைக்கு நிறைய பேர் இந்த துரித உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டை அங்கங்க நிறைய மாலை வேளைகள்ல உட்கொள்றாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுகளை அதிகமா உட்கொள்றதுனால அதுவும் உடற்பருமனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமா?
ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து வீட்டுல செய்யற உணவு பழக்கங்கள் வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போற காரணங்கள்னால பலவித காரணங்களை என்ன பண்றாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை தேடி போறாங்க. ஸோ இது வந்து இதனால எந்த அளவுக்கு விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய ஹார்மோன் இம்பாலன்ஸுக்கு, நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது என்ன அப்படின்னா கலோரி கண்டென்ட் அதிகமா இருக்கிறது. இதுல வந்து எதெல்லாம் அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கலோரிஸ் அதிகமா இருக்கும், அதே மாதிரி ஃபேட் கொழுப்பு வந்து அதிகமா இருக்கும், அதே மாதிரி அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ்ல வந்திருக்கும். அதே மாதிரி அன்ஹெல்தி ஃபேட்ஸ், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ்னு சொல்றாங்க. இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ்னா என்ன அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது என்ன, அந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ்னா என்ன அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ், பிளான்ட் சோர்ஸ்ல கூட வெஜிடபிள் ஆயில்ஸ் கூட ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்படி ஆட் பண்றதுனால என்ன ஆகும்னா அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் வந்து கொடுக்கும். இது வந்து நம்மளுடைய பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், பேஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து குக்கீஸ், அப்புறம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சிப்ஸ், லேஸ், தென் மஃபின்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. இது வந்து அன்ஹெல்தி ஃபேட்னு சொல்லுவோம். இது உடம்புக்கு ரொம்ப பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இது என்ன நாளடைவில் எடுத்துட்டே இருக்கும்போது நம்ம உடல்ல உள்ள செல்கள் எல்லாமே அரிச்சு எடுத்துரும். அதே மாதிரி ஹை சுகர் கண்டென்ட், ஹை சுகர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல அதிகமா இருக்கும். அதனால இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உணவுல செய்யக்கூடிய இயற்கை முறையில செய்யக்கூடிய உணவு முறையில எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஆமா, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்னென்ன காரணங்களால உடற்பருமன் ஏற்படுது, அந்த உடற்பருமன் ஏற்படாம அவங்க எப்படி தங்களுடைய உணவு முறைகளை வடிவமைச்சுக்கணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இப்ப பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆண்களை விட அதிக அளவுல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் சொன்னா. ஏன்னா வந்து அவங்க வந்து வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, அவங்க வந்து இந்த ஹெல்த் கான்சியஸ் வந்து நிறைய இருக்கும். யாராவது ஒருத்தர் இப்ப வெயிட் ஜாஸ்தியா இருந்தால் பருமன் அதிகமா இருக்கணும்னா நான் யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். சில பேர் வந்து முன் வர மாட்டாங்க. இப்போ வந்து உடற்பயிற்சியை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து முன் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு பயம் வந்து இருந்துட்டேதான் இருக்கும். வேற என்ன ரீசன்ஸ்னால வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ் சேஞ்சஸ்னால இது வந்து வரும். நான் சொன்ன மாதிரி பிரெக்னன்சி வெயிட் கெயின், ஸோ பிரெக்னன்சி டைம்ல அவங்க ஏற்படக்கூடிய உடல் பருமன், அதை வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு அவங்க சில வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி யோகா, மெடிடேஷன், தென் வந்து ஜிம் போறது, ஃபிட்னஸ் சென்டர்ஸ் போறது, இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிசிஓஎஸ், இந்த ஹார்மோனல் டிசார்டர், ஹார்மோனால வரக்கூடிய டிசார்டர் தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சுலின் செக்ரீஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதனால கூட வெயிட் கெயின் வரும். அப்ப வெயிட் கெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து லாஸ் ஆகாது, உடம்புல வந்து இன்னும் அதிகப்படியா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் நிற்கிற காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன் வந்து ரெடியூஸ் ஆகும், அதனுடைய அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்ப கம்மியாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாடி மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதுவும் வந்து உடல் பருமன் வர்றதுக்கான ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கு. அது இல்லாம தைராய்டு டிசார்டர், நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் பருமன் வருவதற்கான முக்கிய காரணம் வந்து தைராய்டு டிசார்டர், இல்ல வந்து ஹைப்போ தைராய்டிசம் வந்து இது பெண்களை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் அடுத்து அவங்க லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய செடன்டரி லைஃப் ஸ்டைல், நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து வீட்டுல வந்து அவங்க ஒர்க் பண்ற இது அவங்களோட டெஸ்க் ஜாப்ஸா இருக்கலாம், இப்ப சிட்டிங் பொசிஷன் ஐடி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா சிட்டிங்ல தான் இருப்பாங்க அவங்க. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், வாக்கிங் இருக்காது, அவங்களுக்கு அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த உடல் பருமன் வந்து அதிகமாகிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் வந்து எமோஷனல் ஈட்டிங் அண்ட் ஸ்ட்ரெஸ், நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம எமோஷனலா நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஒரு ஆங்கரா இருக்கும், இந்த ஆன்சைட்டியா இருக்கும் அப்படின்னா நம்மள அறியாமே வந்து நம்மளுடைய ஃபுட் இன்டேக் வந்து ஜாஸ்தி ஆயிடும். அதான் வந்து ஓவர் ஈட்டிங் சொல்றோம். அப்புறம் அது இல்லாம அன்ஹெல்தி டயட் சாய்ஸ், ஸோ வந்து ஹெல்த்தியா இல்லாம எல்லாமே அன்ஹெல்தியா ப்ராசஸ்டா எடுத்துக்கிறதுனாலையும் இந்த பெண்களுக்கு வந்து இந்த உடல் பருமன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
அம்மா, இப்ப இந்த உடல் பருமன் ஏன் அடையுது, அதுக்கான காரணங்கள், அதனுடைய விளைவுகளை பத்தி கூட விளக்கமா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம இந்த உடல் பருமனை எப்படி எல்லாம் குறைக்கலாம், இந்த உடல் பருமனை குறைப்பதற்கான உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி முறைகள் என்னென்ன, ஒருத்தர் வந்து தன்னுடைய உடம்ப குறைக்கணும் அப்படின்னு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாட்டு முறைகளை மேற்கொள்ளணும், எப்படிப்பட்ட உடற்பயிற்சிகளை அவங்க மேற்கொண்டா அவங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒன்லி உணவு கட்டுப்பாடுல மட்டும் நம்ம வந்து உடல் பருமனை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறைய, நம்மளுடைய ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து உணவு பழக்க முறைகளை மாற்றணும். அதே மாதிரி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி ரெண்டுமே மிக முக்கிய அவசியம். இது கூட சேர்ந்து நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்கும்போது தான் நம்ம வந்து உடற்பருமனை நம்ம நினைத்த மாதிரி நம்ம வந்து குறைக்க முடியும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுல நான் சொன்ன மாதிரி கலோரிஸ் அதிகமானால உடல் பருமன் வருதுன்னு சொன்னேன். அப்ப இந்த கலோரிஸ் அதிகமா இருக்கக்கூடிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம்ஸ், சீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். அதே மாதிரி சுகர் இதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உடற்பருமன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா புரோட்டீனும் ஃபைபரும் வந்து அதிகமா எடுத்துக்கணும். சரிங்களா, இப்ப வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து நான் சொல்லி கேள்வி, நிறைய பேர் தாய்மார்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இப்போ பெண்கள் வந்து இப்ப வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் வந்து ஊசி போட்டு வளர்க்குறாங்க, அதெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தவறான கருத்து. என்ன அப்படின்னா எல்லாம் வந்து என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஊசி போட்டுதான் வளர்க்குறாங்க. எப்படின்னா இப்ப எப்படி வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம நிமோனியா கால்சல் வரக்கூடாது, மஞ்சள் காமாலை வரக்கூடாது, அதே மாதிரி சின்னம்மா பெரியம்மா வரக்கூடாது நம்ம தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரிதான் என்ன பண்றாங்க ஒவ்வொரு கோழி வகைகளுக்கு என்ன பண்றாங்கன்னா அதுக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது எந்த டிசீஸும் வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக போடப்படுறது தடுப்பூசி தான் சரிங்களா. இது இதனால வந்து எங்கேயுமே வந்து ஊசி போட்டு ஒரு கோழியை வந்து வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது நடைமுறையிலும் கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தவறான கருத்து. இதை வந்து கண்டிப்பா மாத்தணும். இதை வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. இது வந்து டெய்லி ஒரு சிக்கன் சாப்பிடறதுனால வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. ஏன்னா சிக்கன் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீன் சோர்ஸ்னால தாராளமா நீங்க டெய்லி ஒரு சிக்கன் பீஸ் கூட நீங்க கொடுக்கலாம். இதனால வந்து உடற்பருமன் அதிகமாகாது சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர். நம்ம நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். இப்ப நம்ம நார்மலா பார்த்தோம்னா இப்ப காலையில வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்ல என்ன எடுத்துக்குவாங்க இட்லி தோசை இந்த மாதிரிதான் நம்மளுடைய உணவு பழக்க முறைகள் இருக்கு. அது கூட சேர்த்து என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும். இப்ப நம்ம ரைஸ்மே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரைஸோட அளவு வந்து ஹாஃப் கப் தான் இருக்கணும். ரைஸ் சாப்பிட்றதுனால மட்டும் வெயிட்டே வந்து கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப வந்து நம்ம ரைஸ் காக்கையா சாப்பிடணும்னு சொல்லுவோம். சில வந்து சில என்ன பண்ணுவாங்கன்னா அதவே அதிகப்படியா எடுத்துக்குவாங்க. அப்படி அதிகப்படியா எடுத்துக்கும் பொழுதுதான் அது வந்து மற்ற இந்த வீட் ராகியோட கம்பேர் பண்ணும்போது அதிக அளவு நம்ம கலோரிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் வந்து நம்ம ரைஸ் வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்றோமே தவிர மற்றபடி வேற எந்த ரீசனும் கிடையாது. அப்ப வந்து என்ன சொன்னா அடுத்து வந்து இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்ப மார்க்கெட்ல இருக்கிற அந்த பேக்கேஜ்ல இருக்கிற அப்புறம் கார்பனேட்டட் பிவரேஜஸ் பாட்டில் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில என்ன பண்ணலாம்னா வீட்டுல வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பழங்கள் காய்கறிகள் வாங்கணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கி அப்பவே யூஸ் பண்ணணும். அதையுமே நம்ம நினைச்ச மாதிரி ஃப்ரிட்ஜ்ல ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு அப்படியே வந்து சாப்பிடக்கூடாது. அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. இதுல இருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப வேலைக்கு போறவங்க சரி இப்ப காலையில வந்து காஃபி டீ எடுத்துக்குவாங்க. காஃபி டீ எடுத்துக்கலன்னா அவங்களால இருக்க முடியாது. அப்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில என்ன பண்ணலாம்னா நம்ம நீர் காய்கறிகள் சொல்றோம் இல்லையா இந்த சுரக்கா அப்புறம் வந்து முள்ளங்கி இதெல்லாம் வந்து ஜூஸா எடுத்துக்கலாம். நம்ம காலையில இந்த காஃபி டீக்கு பதில அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில வந்து என்னன்னா பிளட்டும் வந்து பியூரிஃபை ஆகும். நம்ம உடம்புக்கு கூடிய தேவைப்படியான அந்த அளவுக்கு அதிகமான கொழுப்புகள் வந்து கரையிறதுக்கு உதவிப்போம் சரிங்களா. அப்புறம் சொல்ற மாதிரி கருஞ்சீரகம் கருப்பு கவுனி அரிசி அப்புறம் திணை சாமை வரகு அரிசி இதெல்லாம் நம்ம நார்மலா எடுக்கக்கூடிய சாப்பாட்டை விட இது எடுத்துக்கும் பொழுது நமக்கு சீக்கிரம் வந்து வயிறு ஃபுல்லாயிடும். நம்ம வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம அந்த ஹெல்தி வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சூஸ் ஹெல்தி ஃபேட்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் அன்ஹெல்தி ஃபேட்ஸ் எல்லாம் இல்லாம ஹெல்தி ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவகடா அவகடா இந்த பட்டர் ஃப்ரூட் நம்ம சொல்லுவோம் கீழே வந்து டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல கிடைக்கும் வந்து மலைப்பகுதி மலை பிரதேசங்கள்ல இது வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி நட்ஸ் கேஷ்யூ நட்ஸ் தென் உலர்ந்த திராட்சை பாதாம் தென் வால்நட்டு அப்புறம் வந்து அத்திப்பழம் இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்குது. இதை வந்து எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ரெக்கமெண்டட் அலவன்ஸ் வந்து இருக்கு. இப்ப நட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 15-20 grams உள்ளதான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமா எடுத்துக்க கூடாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நைட் டைம்ஸ்ல வந்து இந்த எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லயும் ஒரு ரெண்டு ரெண்டு எத்தனை பண்ணலாம் தண்ணியில ஊற வச்சிடலாம். மார்னிங் எந்திரிச்சவன காஃபி டீக்கு பதிலா அந்த தன்னை சோக் பண்ண அந்த வாட்டரோட சேர்த்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பிளட்டும் பியூரிஃபை ஆகும் ஃபேட்டும் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இந்த ஹெல்தி ஃபேட்ஸ் எதுலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவகடோ இருக்கு. அதே மாதிரி ஆலிவ் ஆயில்ல இருக்கு ஃபேட்டி ஃபிஷ்ல இருக்கு. ஏன்னா இதுல வந்து நல்ல கொழுப்புன்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ அதனால இது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம சாப்பாடு மட்டுமே சாப்பிடக்கூடாது. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4-5 liters தண்ணி தாராளமா குடிக்கலாம். நீங்க இதை வந்து நான் தண்ணியா தான் எடுத்துக்கணுமா வேற எப்படியும் எடுத்துக்கூடாதா அப்படின்னா கிடையாது. நீங்க வந்து இளநீர் எடுத்துக்கலாம் மோர் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அதுலயுமே உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து உங்க பாடியில வந்து ஆட் ஆயிடும் சரிங்களா.
அசைவ உணவுகள் மற்றும் முட்டை இதை வந்து தொடர்ச்சியா நம்ம உணவுல உட்கொள்றதுனாலையும் நம்மளுடைய உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்காமா?
அசைவ உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது லீன் மீட்னு சொல்லுவோம் நம்ம. இப்ப அதுலயும் வந்து லீன் மீட் ரெட் மீட் ரெட் மீட்னா வந்து ஆர்கனல் மீட் சொல்லுவோம் நம்ம. இப்ப மூளை அதெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா மூளை அப்புறம் வந்து குடல் நுரையீரல் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதைதான் வந்து நம்ம அவாய்ட் பண்ண பீஃப் இதைதான் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுமே தவிர மற்றபடி லீன் மீட்னு லீன் மீட்டா எதுன்னு சொல்லுவோம்னா எக் கண்டிப்பா எடுத்துக்கலாம். எக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம் எக். ஓகேவா. எக் அதே மாதிரி சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து லீன் மீட்ல வரக்கூடியது. அப்புறம் வந்து ஃபிஷ், லெக்யூம்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து தாராளமா உணவு வகையில சேர்த்துக்கலாம். சொன்னேன் டெய்லி நீங்க ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது, அதனால மட்டும் வெயிட் கெயின் வராது, ஒபீஸ் வராது. அதனால தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க ரெட் மீட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணீங்கன்னா போதும். ரெட் மீட்ஸ் அப்புறம் ப்ராசஸ்டு மீட்.
ஆமா, இது வரைக்கும் இன்றைய நம்மளுடைய உடல் பருமன் தினத்துல உடல் பருமன் அப்படின்னா என்ன, அது ஏன் ஏற்படுது, உடல் பருமனாவதற்கு என்னென்ன காரணங்கள், அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அந்த உடல் பருமனை எப்படிலாம் தவிர்க்கணும், தவிர்க்கும் பொழுது என்ன மாதிரியான உணவு முறைகளை உட்கொள்ளணும் அப்படிங்கறது குறித்து மிகச் சிறப்பா மிக தெளிவா இன்றைய உலக உடல் பருமன் தினத்துல விளக்கமா பொதுமக்களுக்கு தங்களுடைய சீரிய கருத்துக்களை வழங்கினீங்க. புதுகை பண்புலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
மனமார்ந்த நன்றி.
நேர்களே, இதுவரை உடல் பருமனை தவிர்ப்போம் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய ஜோ சார்லி பிரியா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.